ராதியாமம் 38 அதிகாரம் வசனம் 24-30 வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். தொடர்ந்து இந்த கதையை பார்த்துக்கிட்டு வரோம். யூதாவுடைய கதையை இந்த அதிகாரத்தில் போட்டிருக்கிறத பார்க்குறோம். ஒரு ஒரே அதிகாரத்தில் அவருடைய முழு ஹிஸ்டரியும் வர மாதிரி தான் வருது. தன் வாழ்க்கையை அவர் எப்படி அழித்து கொண்டார்ன்றதை தான் பார்க்குறோம். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை, கடவுளுடைய ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை, உடன்படிக்கைன்னு ஒரு பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அழிச்சுக்கிட்டாருன்னு தான் பார்க்குறோம். முதலாவது அவர் செஞ்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? என்ன செஞ்சார்? செஞ்ச தப்பு, கடவுளுடைய ஜனங்க கிட்ட இருந்து தன்னை பிரிச்சுக்கிறது. அதான் நம்மளை அழிச்சுக்கணும்னா நம்ம ஒன்னும் செய்ய வேண்டியதே இல்லை, சபைக்கு வராம இருங்க, கடவுளுடைய ஜனம் கூட சேராம இருங்க, அதுவே வழியாயிரும். அதான் முதல் ஸ்டெப். சாத்தான் நம்ம கிட்ட செய்ய வைக்கிறது என்ன, உங்களுக்கு இப்போ இல்லாம இருக்கலாம், ஆனா பியூச்சர்ல நிறைய தொந்தரவு உங்க விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு என்ன செய்வான்னா, சபைக்கு வராத மாதிரி செய்ய பார்ப்பான், உங்க மைண்டை கெடுக்க பார்ப்பான், அதை பண்ண பார்ப்பான், இதை பண்ண பார்ப்பான். எனக்கு ஆயிருக்கு நிறைய டைம் அந்த மாதிரி. அதான் முதல் ஸ்டெப். ஏன்னா ஒருத்தனை உடைக்கணும்னா சபை தான் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்புங்க. அதுக்கு வெளியில நம்ம தொடர்ந்து போனோம்னா நமக்கு பாதுகாப்பு இருக்க முடியாது. முதல்ல அதை உடைக்க பார்ப்போம். ஏன்னா இங்கதான் இயேசு கிறிஸ்து வேலை செஞ்சு தன்னுடைய மக்களை காப்பாத்துறாரு. அதுக்கு வெளியில எடுத்துட்டு போய் யூதா அப்படி வந்ததை பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம வெளியே வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு பெண்ணை ஒரு திருமணம் செய்து கொண்டு அவர் வாழ்க்கையை அழிஞ்சதை நம்ம பாக்குறோம். கடந்த வாரத்துல நம்ம பார்க்கும்போது கடவுள் வந்து ரொம்ப பரிசுத்தர், ரொம்ப ஹோலி, அதே நேரத்தில் அவர் ரொம்ப கிருபை நிறைந்த கடவுள். அந்த ரெண்டு குணத்தையும் நம்ம கடவுள்கிட்ட பார்க்கலாம். பரிசுத்தர்ன்றது அவர் வந்து அந்த பரிசுத்தத்துல பாவிகள் தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள நியாயம் தீர்க்கிறார், தன்னுடைய மக்கள் தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள சிக்ஷிக்கிறார். புரியுதுங்களா? அதுதான் நம்ம அந்த அதிகாரத்தில் பார்த்தோம். யூதாவுடைய முதல் ரெண்டு பிள்ளைங்க எர்த அண்ட் ஓனன், அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாரு, தப்பு செய்யற போது அடிச்சாரு, செத்தே செத்துட்டாங்க, ரெண்டு பேரையும் சாவடிச்சிட்டாரு இல்லைங்களா. ஆனா தாமாரும் யூதா தப்பு செய்யும் போது அவங்கள சாவடிக்கல, அது விசேஷமா பாக்குறோம். ஏன்னா அவங்கள சிக்ஷிப்பார் பாக்குறோம். கடவுளுடைய வழிகள், அவருடைய இறையாண்மையின் வழிகளே அதிசயம். நம்ம ஏன் இவங்களுக்கு அப்படி செஞ்சாரு, இவங்களுக்கு ஏன் அப்படி செஞ்சாரு நம்ம கேட்க முடியாது. அதுல நம்ம படிச்சுக்கிற பாடம் என்ன பார்த்தோம்னா, லூக்கா 13 இருந்து அவங்களுக்கு எடுத்து சொன்ன, நம்ம ஒருவேளை உயிரோடு இருக்கிறத, ஒருவேளை இல்ல நிச்சயமா நம்ம உயிரோடு இருக்கிறது, நம்ம ரொம்ப நீதிமானுங்க, ரொம்ப ஒழுங்கானவங்கன்னு இல்ல. உதாரணத்துக்கு ஜப்பான்ல பூகம்பம் ஆயிடுச்சு, அவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கில் இறந்துட்டாங்க. அவங்க ஏன் அவங்க இறந்துட்டாங்க, நமக்கெல்லாம் ஏன் அப்படி ஏற்படல, நம்ம ரொம்ப ஒழுங்கு, ரொம்ப நீதிமான, அவங்க ரொம்ப பாவீங்கன்றதுனாலயா? இல்ல, அந்த லூக்கால அவர் என்ன சொல்றாரு, நீங்க மனம் திரும்பலன்னா நீங்களும் அப்படித்தான் அழிய போறீங்க அப்படின்றாரு. நம்ம தான் பார்த்தோம், நீங்க மனம் திரும்பலன்னா நமக்கு கிரேஸ் டைம், கிருபை காமிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு அந்த கிருபை காமிக்கப்படல. சில பேர் அவர் நியாய தீர்ப்பு காமிக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்றாரு, சில பேருக்கு கிருபையை காமிக்கிறார், கிருபையை காமிக்கிறார்ன்றதான் நம்ம பார்த்தோம். போன வாரம் பார்த்து தொடர்ச்சியில் என்ன வருதுன்னா, தாமாரம்மா அந்த செஞ்ச தப்புல பிரெக்னன்ட் ஆகி அந்த விஷயம் யூதாக்கு கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு அவர் உடனே என்ன செய்யறாரு, என்ன ஒரு அவமானம், எங்க குடும்பத்துக்கு என்ன, என்ன மாதிரி குடும்பம் நாங்க, என்ன ஒரு கோத்திரம், யூதா கோத்திரம் நாங்க, எங்களுக்கு போய் இப்படி அவமானமா, இப்படியா போய் அது செய்யறது, என்ன ஒரு இது, அப்படி இப்படி மேல கீழே குதிக்கிறார். எவ்வளவு நீதிமான் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய பரிசுத்தத்துக்கு எவ்வளோ ஒரு ஒரு ஆர்வமா இருக்கிறாரு. ஆனா அந்த தப்பு நடந்தது யாருனால, இவர். அதை பாக்குறோம் நம்ம. அதனாலதான் நம்ம மத்தவங்களை நம்ம குற்றப்படுத்த பார்க்கும்போது, மத்தவங்க பாவம் தப்புன்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல நம்ம என்ன எல்லாம் நினைச்சுக்கணும்னா, இயேசு கிறிஸ்து சொன்னாரு அந்த பெண்ணை எல்லாரும் கல்லு தூக்கி போட பார்த்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, எவன்கிட்ட பாவம் இல்லையோ அவன் முதல் கல்ல போடுங்கன்னு அவர் சொல்லல. அந்த மாதிரி நம்ம மத்தவங்களை குற்றப்படுத்துறோம், அந்த மாதிரி தப்பு என்ன, அவங்களை எடுத்துட்டு வாங்க எரிச்சிடணும்ன்றார் யூதா தான் சொல்றாரு, அதை கொண்டு வாங்க எரிச்சு போட்டுடலாம் அந்த பொம்பளையா அப்படின்னு, என்ன தப்பு பண்ணிருச்சு அப்படின்னு. நம்ம மத்தவங்களை குற்றப்படுத்தும் போது நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, நம்ம எல்லாரும் பாவீங்க தான், அதை நம்ம நினைக்கிறதே இல்லை, நம்ம ரொம்ப நீதிமானங்கன்னு நினைச்சுக்கிறோம். நம்ம நம்ம மத்தவங்க பாவம் செய்யும்போது அதனால நம்மளும் வேதனைப்படணும், துக்கப்படணும், அவங்களுக்கு எதையாவது மாத்திரத்துக்கு வழி சொல்லணுமே தவிர நம்ம ஜட்ஜ் ஆயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து தான் சொன்னாங்க, மத்தவங்கள நியாயம் தீர்க்காதீங்க, ஏன்னா நீங்களும் அப்படித்தான் நியாயம் தீர்க்கப்பட போறீங்க. டு நாட் ஜட்ஜ் அதர்ஸ் சோ யூ வில் நாட் பி ஜட்ஜ். அதான் அவர் சொன்னார். அதை பார்க்கும்போது இதுல அவங்க மனம் திரும்பணும்னு தான் நம்ம ஒரு இது பண்ணுமே தவிர அவங்களை குற்றப்படுத்துறது நம்ம செய்யக்கூடாது, குற்றப்படுத்துறது செய்யவே கூடாது. ஏன்னா பைபிள்ல என்ன பட்டிருக்கு, ஒரு வசனத்தை படிக்கல, ரோமர் 2வது அதிகாரம் ஒன்னுல படிங்க.
ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக சேர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போட்டு சொல்ல உனக்கு இடமில்லை.
யாரானாலும் சரி, பவுல் பாரு எப்படி போடுற, மத்தவங்களை குற்றம் படுத்துக்கிறவன, நீ எவ்வளவோ பெரிய நீதிமானாலும் சரி, நீ பெரிய யூதாவா இரு யாருன்னா இரு, உனக்கு போக்கு சொல்றதுக்கு வழி இல்ல. அவங்க என்ன மாதிரி தப்பு செஞ்சுட்டாங்களே, என்ன மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு நீ குற்றப்படுத்துறிய, நியாய தீர்ப்புல நீ தப்பிச்சிடலாம் நினைக்கிறியா? இல்ல, தப்பிக்க முடியாது. படிங்க,
நீ குற்றமாக பேசுறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவைகளை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக பேசுகிறாய்.
மத்தவங்களை நீ நியாய தீர்க்க எரிக்கணும் போது அங்க ஆக்சுவலா யாரை எரிக்கணும், யூதாவை தான் எரிக்கணும். அங்க அவன் தானே தப்பு செஞ்சான், யூதாவை தான் எரிக்கணும் அவன் செஞ்ச தப்புக்கு. ஆனா அவன் மத்தவங்கள குற்றம் சொல்றான் பாருங்களேன். அதான், ஏன்னா நம்ம கடவுளுடைய நீதியை நம்ம பாக்குறது இல்லைங்க. கடவுளுடைய நீதி எப்படின்னா, அந்த சர்மன் ஆஃப் மவுண்ட், அந்த மலை பிரசங்கத்துல கடவுள் வெறும் நம்ம செய்யற ஆக்சன்ஸ் ஒண்டி பாக்குறவர் இல்ல, அவர் வந்து நம்ம உள்ளத்துல இருக்கிற இருதயத்துல இருக்கிற சிந்தனையும் பாக்குறவர். காட் டஸ் நாட் ஜஸ்ட் லுக் அட் அவர் ஆக்சன்ஸ் அண்ட் டிசைட், ஹி லுக்ஸ் அட் அ ஹார்ட், த ஆட்டிடியூட் ஆஃப் அ ஹார்ட், நம்ம இருதயத்துல. He says, if a man even looks at a woman and lusts for her, he has already committed sin. It need not be a real adultery. That is the righteousness of God. Before that righteousness, we are all sinners. Andha neethikku munnadi nam ellarum paavigal illaya, yaarunga andha thappu seiyama irukrom, nam ellarum paavigal illaya. Or penna paathu ichithave enna solraaru, nee already avukitta vivasisana senjitta endraaru avaru. Andha maadhiri avulpai neethi irukkumbodhu அதை மத்தவன் நீ குற்றப்படுத்துறிய, அதை நீயே என் பார்வையில நீ செஞ்சுகிட்டு இருக்கிறிய. என் பார்வையில செஞ்சுகிட்டு இருக்கிற உனக்கு வேண்டாம், நீ வெளியில ஒன்னும் காமிக்காம இருக்கலாம், செஞ்சுகிட்டு இருக்க. நீ போய் மத்தவங்களை எப்படி நீ குற்றப்படுத்தலாம், ஜட்ஜ் ஆக வேண்டியது நான் தான் ஏதோ செய்யாது. நீ போய் எப்படி ஜட்ஜ் பண்ணலாம், நீயே டெய்லி டெய்லி செய்யறவ அந்த பாவத்தை, நீ போய் எப்படி மத்தவங்களை ஜட்ஜ் பண்ணலாம்? யூ கான் பி எ ஜட்ஜ் பிகாஸ் யூ யுவர் செல்ஃப் சின் லைக் தட். புரியுதுங்களா? அதான் அந்த நீதியை பாக்குறோம். நீ அத அடுத்த வசனம் எவ்வளவு பயங்கரமா போட்டிருக்காரு பாருங்க. சத்தியத்தின்படி இருக்கிற, சத்தியத்தின்படி எப்படி அவன் நினைச்சுக்கிறபடியா, நான் வெளியில யாருக்கும் தெரியாது, நான் ஒன்னும் தப்பு செய்யல, ரொம்ப நீதிமான்ற மாதிரி கடவுள் நியாயம் தீர்க்க மாட்டாரு. சத்தியத்தின்படினா பைபிள் படி. பைபிள் படி என்ன, பைபிள் என்ன சொல்லுது, நீ ஒரு பொண்ண பார்த்து இச்சுட்டாவ போச்சு. ஒருத்தன திட்டி பயங்கரமா அவன் மேல கொலை செய்யறாலும் கோவம் வந்துச்சுனாவே கொலை செஞ்சுட்டு, அதான் சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கிறது. புரியுதுங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாரும் பாவீங்க தானே. அந்த மாதிரி மத்தவங்க ஆக்சுவலா பாவம் செய்யும் போது கடவுளுடைய கிருபையை அவங்க எப்படி இழந்துட்டாங்களே, அவங்க மனம் திரும்பணும்ன்றதுக்காகத்தான் துக்கத்தோடு நம்ம செய்யணுமே தவிர, நியாய தீர்ப்பு சீட்ல உட்காந்துக்கிட்டு நீ இப்படி செஞ்சுட்டிய, யுவர் சின் அப்படி இப்படின்னு, வி கான்ட் ஜட்ஜ் அதர்ஸ். வி ஹேவ் டு பி கிரீவ்ட் வென் அதர்ஸ் சின். வி கான்ட் ஜட்ஜ், வி கேன் நாட் பி ஜட்ஜ், வி ஆர் நாட் குவாலிஃபைட் டு பி ஜட்ஜ். புரியுதுங்களா? நம்ம நியாய தீர்ப்பா நியாயப்படுத்த முடியாது யாரையுமே, நியாய தீர்க்க கூடாது. ஆனா யூதா செய்யறத நம்ம பாக்குறோம், அது ரொம்ப முக்கியம், அதை நம்ம பாத்துக்கணும். மத்தவங்களை குற்றப்படுத்துறதுக்கு முன்னாடி கடவுளுடைய பார்வையில் நம்மள எப்படி பாக்குறாரு நம்ம பாத்துக்கணும். அடுத்த அதுல என்ன பாக்குறோம்னா, அவர் போய் எரிச்சிடணும்னு பாக்குறது வந்து, ஒருவேளை எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, அவர் ரொம்ப பரிசுத்த குலைச்சல் ஆயிடுச்சுன்னு அவர் எரிச்சிடணும்னு நினைக்கல. அவர் எதுக்கு எரிக்கிறாருன்னு பாக்குறாருன்னா, இவளை விட்டு இவளை ஏதாவது ஒழிச்சு கட்டிடணும். ஏன்னா இவ்வளவு வச்சா இப்போ மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும், முதல் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் செத்துட்டான், ரெண்டாவது மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் செத்துட்டான். இவர் பண்ண தப்புங்க, பிள்ளைங்களை சரியா வளர்க்காம இவர் பண்ண தப்புங்க. ஆனா இவர் என்ன, அவர் மருமகளுக்கு ராசி சரியில்லைன்னு அனுப்பிச்சிட்டார். இப்போ அந்த ராசி இல்லாத மருமக இப்படிப்பட்ட தப்பு பண்ணியிருக்கால, எடுத்துட்டு வாங்க எரிச்சிடலாம் அவளை, இதான் இதோடு முடிஞ்சிச்சு அவ கதைன்னு அவர் சொல்ல பார்க்கும்போது அவருக்கு விஷயம் வருது. 2-3 அந்த ரிங்கு, அந்த கோலு, அவர் போட்டிருந்த மப்ளர், அதை கொடுத்து அனுப்புறா, இவர் தான் என்ன கெடுத்தது அப்படின்னு. அவர் அதை பார்த்துட்டு என்ன பண்ணார் தெரியுங்களா, அதான் நம்ம விசேஷமா பாக்குறோம். ஒருவேளை பார்த்திருந்தா இந்த ஊர் பெரிய மனுஷருக்கு என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரியாது யாருது இது, என்ன அது அது போட்டு உடச்சு போடுறா கிழிச்சு போடுறா யாரு இது யாரு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்ல, யூதாவுடைய மனம் திரும்புதல் அங்க பாக்குறோம் நம்ம. அத பார்த்தவன அவர் என்ன சொல்றாரு, அவ என்னை விட அவதான் நீதிமான் அப்படின்னு சொல்லி அவர் முழுசா மனம் திரும்புறார். முழுசா மனம் திரும்பி, மனம் திரும்புறதுனால நம்ம எல்லாம் பாவம் செய்யறவங்க தான், ஆனா சில பேரை நியாயம் தீர்த்து அழிச்சிடுறாரு கடவுள் பாவம் செய்யறவங்கள, ஆனா சில பேர் கிருபை காட்டுறாரு. மனம் திரும்பும் போது கிருபைய கொட்டுறாரு. உண்மையா மனம் திரும்பணுங்க, நம்ம எல்லாம் பாவம் செஞ்சவொடனே உண்மையா மனம் திரும்பி கடவுள் பற்றி கொண்டோம்னா எவ்வளவு கிருபைய கொட்டுறாரு தெரியுங்களா. அந்த கெட்டகுமார் மேல கொட்டுற மாதிரி ரொம்ப கிருபைய கொட்டுவார் நம்ம மேல. அதான் யூதாக்கு நடக்குது. அவர் மனம் திரும்புறாரு, அந்த வசனத்திலே போட்டிருக்கு அவர் இன்னொரு வாட்டி அந்த தப்பு செய்யலன்னு போட்டிருக்கு. அதெல்லாம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்ன செய்யும் தெரியுமா, நம்ம செஞ்ச தப்பை இன்னொரு வாட்டி செய்யாது. அதான் மனம் திரும்புதல். நான் மனம் திரும்புறேன் மனம் திரும்புறேன் மனம் திரும்புறேன் அதே சிந்தனையா இருக்கிறது இல்ல மனம் திரும்புதல். அவர் போட்டிருக்கு இன்னொரு வாட்டி அந்த தப்பை செய்யலன்னு அந்த 26வது வசனத்துல போட்டிருக்கு. அதான் மனம் திரும்புதல். அது செய்யும் போது கடவுள் கிருபையை கொட்டுறத நம்ம பாக்குறோம். எப்படி கொட்டுறாரு கிருபைய, அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறக்குது. இந்த மாதிரி தப்பான உறவுல பிறந்தது ரெண்டு பிள்ளைங்க, பேரஸ் அண்ட் ஜெரா. அதுல ஒரு வினோதமான ஒரு காரியம் நடக்குது. அந்த பிரெக்னன்சி டைம்ல ஒரு குழந்தை கை ஒண்டி வெளியே வந்துருது. கை வெளியே வந்துட்டு அந்த கைக்கு ரெட் கலர் ஒரு இதான முதல் பையன் பாக்கணும் இல்லைங்களா. புத்திர சுவிகாரம்லாம் அந்த டைம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெட் கலர் நூலை கட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கை உள்ள போயிருது. அப்புறம் சரின்னு இன்னொருத்தன் வெளியே வந்துடுறான். அவருக்கு தான் பேரஸ் பேர் வைக்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தருக்கு ஜெரா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த கிருபை எங்க தெரியுமா ரொம்ப தெரியுது. மத்தேயு 1:3 வசனத்தை படிங்க. போதும். இது எதை பத்தி சொல்லுது தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து தெய்வ தேவாதி தேவன் பரிசுத்தமான கடவுள் மாசு மறு இல்லாத பிறக்கிற அந்த தேவாதி தேவனுடைய அந்த வம்ச வரலாறு இருக்கு இல்லையா, இவன் இவனை பெற்றான்ற வர அந்த வம்ச வரலாறுல இவங்களுக்கு ஒரு பங்கு. இவங்க அந்த வம்ச வரலாறுல இருக்கு. அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த வல்லமையை நம்ம பார்க்கும் போது அவர் இந்த பிறந்து அவருக்கு அப்புறம் வரப்போறவங்களை மாத்திரம் பாவத்துல இருந்து கழுவுற அவர் இல்லைங்க. அவர் பிறந்ததுனால அவருக்கு முன்னாடி வந்தவங்க எல்லார் பாவங்களையும் அவர் கழுவி விட்டார். அவ்வளோ பியூர், அவ்வளோ ஸ்பாட்லெஸ் லேம்ப் ஆஃப் காட், தேவ ஆட்டுக்குட்டி, பரிசுத்தமான தேவ ஆட்டுக்குட்டி, நம்மளுடைய பாவங்களுக்கெல்லாம் பலியான தேவ ஆட்டுக்குட்டி. அவர்னால தான் நம்ம பாவங்கள்லாம் கழுவப்பட முடியும். எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷருங்க செஞ்ச பாவம் எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு, அதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கணும். அதுல இருந்து தப்புறதுக்கு மனுஷனுக்கு இருக்கிற ஒரே வழி நமக்காக பலியான அந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அவர் வந்து அவரை தான் பாக்குறோம். இப்படி அவர் எந்த அளவுக்கு தன்னை இந்த மாதிரி ஒரு கும்ச வரலாறுலயே அவர் பிறக்கிறது, என்ன தெய்வம் அவரு, என்ன பரிசுத்தம், இந்த மாதிரி தன்னைத்தானே தாழ்த்தினார்னு வருது இல்லைங்களா. இங்கதான் அவருடைய பெரிய தாழ்மையை பார்க்கணும். எவ்வளவு கிருபை அதான் பாக்குறோம். யூதா குலத்திலேருந்து இப்படிப்பட்ட பிறந்த ஒரு வம்சத்திலேருந்து அவர் வராருன்னா அது எவ்வளவு பெரிய தாழ்மையை நம்ம பாக்குறோம். யூதா கிடைச்ச அந்த கிருபையை பாக்குறோம். ஏன், அவர் மனம் திரும்பினதுனால. என்ன ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க, மனம் திரும்பினதுனால. அதனாலதான் நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் சரி, எவ்வளவு தப்புங்க செஞ்சிருந்தாலும் சரி, கர்த்தர்கிட்ட உண்மையா மனம் திரும்பி அவரிடத்துல வந்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய அர்த்தத்தை கொடுப்பாருங்க. நிச்சயமா கொடுப்பாரு. ரொம்ப பெரிய அந்த மாதிரிதான் பெரிய பெரிய பரிசுத்தவான் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அவங்க எல்லாம் ரொம்ப உத்தமங்க இல்ல, ரொம்ப தப்பு செஞ்சவங்க உண்மையா மனம் திரும்பினவங்களுக்கு பேர் தான் பரிசுத்தவான்கள் பேர். பாவம் செய்யாத அவங்களுக்கு இல்ல, அவங்க கடவுளுடைய கிருபை கொட்டப்பட்டு மகா பெரிய பரிசுத்தவான்கள் ஆயிட்டாங்க. When we truly repent, that's what we see. That's the example in Judas' life. When we truly repent, God pours upon us grace upon grace. அதான் நம்ம பாக்குறோம். When you truly repent of our sins. சரி, இதுல ஒரே ஒரு சின்ன கதையை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏர்னஸ்ட்னு ஒருத்தர், நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி படிச்சேன், ஏர்னஸ்ட்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து நல்ல சபையில நல்ல அப்பா அம்மா பக்தி உள்ள அப்பா அம்மாக்கு பிறந்து நல்ல சபையில தான் வளர்ந்தாரு. சபையில வளர்ந்து எத்தனையோ வருஷம் அவர் வந்து சபையிலே இருந்து நல்லா வளர்ந்து அந்த சபையில நல்லா பாட்டு குயர்ல இருந்தாராம் அவரு. அப்புறம் பைபிள வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் ஃபுல்லா படிப்பாராம். ஃபுல்லா படிச்சு அந்த பைபிள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எடுப்ப சபையில நடத்துறதுலாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா வருவார். அவர் வந்து அவர் சபையில இப்படித்தான் வந்துகிட்டு இருக்கும்போது வெளியூருக்கு போகணும் வேலை விஷயமா, அவர் டிகிரி எல்லாம் பாஸ் பண்ணிட்டு வெளியூருக்கு போகணும்னு வேலை விஷயமா போனார். போய் வெளியூர்ல ரிப்போர்ட்டர், நியூஸ் ரிப்போர்ட்டர் இருக்கா இல்லைங்களா, வேற ஒரு ஊருக்கு போகணும். அந்த மாதிரி வேலை கிடைச்சி அந்த வேற ஒரு ஊருக்கு போய் அவர் சபைக்கு வருத நிக்க வச்சிட்டாரு. சபைக்கு வருத நிக்க வச்சுட்டு அப்புறம் உலக பிரகாரமா போக ஆரம்பிச்சாராம். உலக பிரகாரமா போய் சபைக்கெல்லாம், சபைக்கும் அவருக்கும் டச்சா இல்லாம போயிருச்சான். சபைக்கு வராம பைபிள் எல்லாம் படிக்காம உலக பிரகாரமா உலக இன்பங்கள் அப்படின்னு போகும்போது அந்த ஆர்மியில போய் சேர்ந்தாராம். ஆர்மியில சேர்ந்து ஏதோ அடிபட்டு ரிட்டையர் ஆயிட்டான். சீக்கிரமே ஒரு 30 வயசுக்குள்ள ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் உலக பிரகாரமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாராம். கல்யாணம் பண்ணி குடி பயங்கரமா குடி 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 குடிச்சு குடிச்சு பயங்கரமா குடிப்பார். அந்த குடிப்பழக்கம் அதுக்கப்புறம் ஒரு டைம் அவங்க சிஸ்டர் சபையில இருந்தெல்லாம் அவங்களா வரும்போது வீட்டில் வந்து தங்கி இருக்கும்போது அவர் குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டருக்கும் ஒரு பெக்கு, நீயும் ஒரு கோட்டை எடுத்துக்கமான்னு கொடுத்தாராம். அது சொல்லிச்சான், என்னன்னு நம்மளாம் எப்படி வளர்த்தாங்க நம்ம, என்ன ஏய் நீ என்ன அண்ணன் அந்த பழைய சர்ச்சிலேயே அந்த பேப்டிஸ்ட் சர்ச் அவங்க அது சொன்னாங்க பாவம் கீவம் அதை செய்யக்கூடாது, அதுலயேவா உட்காந்துக்கிற நீ, உலகத்தை வந்து என்ஜாய் பண்ணு, எவ்வளவு நல்லா இருக்கு பாரு, என்ன என்ஜாய்மெண்ட், என்ன குடி, என்ன சந்தோஷம், இதெல்லாம் என்ஜாய் பண்ணாம இன்னும் அந்த சர்ச்சு சர்ச்சு நான் உட்காந்துக்கிற நீ அப்படின்னாராம். ஐயோ அதுதான் கடவுள் காட்டுற வழி, நான் அந்த வழியிலேயே நான் இருக்க போறேன், நான் இப்படி வரமாட்டேன்னு அந்த தங்கச்சி போயிருச்சான். இவரு எப்படியே தொடர்ந்து போய் அவங்க மனைவி டைவர்ஸ் பண்ணி 4 வாட்டி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகி 4வது பொண்டாட்டி கூட வாழ ஆரம்பிச்சாரு. வாழ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு 40 வயசுல எந்திரிச்சு நிக்க முடியாது. எந்திரிச்சு நிக்க முடியாம லிவர் ப்ராப்ளம், லிவர் சரியா வேலை செய்யறதில்ல, பேச முடியாது சரியா, தான் பேசுவாரு. அவருக்கு சாப்பாடுலாம் பைப்ல தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஃபுல்லா உடம்ப கெடுத்துக்கிட்டாரு. கெடுத்துக்கிட்டு இருக்கிற மனைவியும் விட்டு போயிருச்சு. மனுஷன் தனியா 40 வயசுல, மனுஷன் தனியா 40 வயசுல அவருக்கு எல்லாத்த விட பெரிய இது என்ன தெரியுங்களா, அவர் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னான்னு இயங்குறாரு. அவர் காணாம போய் கடவுளை கிருபையெல்லாம் தாண்டி விட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், இப்போ வாழ்க்கை இப்படி கெடுத்துக்கிட்டேனே, வாழ்க்கைய நான் இழந்து போனேன்னு கடவுள் நம்பிக்கை இல்லை, எதிர்காலம் இல்லை, உலகத்தை நல்லா அனுபவிச்சேன், இனிமே என்ன வாழ்க்கை, தனிமை பயங்கரமா தனிமை அவர் வாட்டுது. ஒரு அர்த்தம் பின்னாடி நினைச்சு பார்த்தா கொஞ்சம் கூட ஆறுதல் இல்ல, வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டோம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் காலையில எந்திரிச்சு ஒரு கண்ணை எடுத்து அவர் தலையில வச்சு சுட்டு செத்துக்கிட்டாரு. அது அவருடைய கதை. அதை மாதிரி பாக்குறோம் நம்ம. இவருடைய வாழ்க்கை அப்படி போக வேண்டிய அவசியம் இல்ல. அவர் போனதுக்கு ஆரம்பம் எங்க, வேறு சபையை விட்டு பிரிஞ்சது, கடவுளுடைய ஜனங்களை விட்டு பிரிஞ்சது. அது பெரிய எச்சரிக்கை. ஒன்னும் இல்லைங்க, யூதா கதையில பாக்குறோம். இவர் வாழ்க்கை ஏங்க இப்படி கெட்டு போனோம், குடும்பம் நாசம் நாசம், பிள்ளைங்க செத்து போச்சு, நாசம் நாசம் நாசம், மோசமா போயிருச்சு, என்ன ஏன் அப்படி போகணும், நம்ம வாழ்க்கைங்களும் அப்படி போக வேண்டியது இல்லை, தப்பான முடிவுகளை எடுத்து தப்பா நம்ம வாழ்க்கையை கெடுத்தக்கூடாது. அதான் இந்த யூதா உதாரணமா இருக்காரு. அவர் வாழ்க்கையை கெட்டுதான் போச்சு, ஆனா கடவுள் கிருபையதான் காமிச்சாரு. ஆனா லைஃப் எவ்வளவு பாலாகி போயிருச்சு பாருங்க, மருமகளிகிட்டே உறவு எவ்வளவு மோசமா குடும்பம் போயிருச்சு பாருங்க. அதே மாதிரி தான் யானஸ்டும் அந்த மாதிரி போயிருச்சு. இதெல்லாம் நமக்கு முன்மாதிரிங்க. நம்ம வாழ்க்கைய நம்ம அந்த மாதிரி கெடுத்துக்க வேண்டியது இல்லை. யானஸ்டுடைய குடும்பம், அவங்களுடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாம் கடவுளுடைய வழியில வந்து எவ்வளவு நல்லா இருந்திருக்கலாம், எவ்வளவு நல்லா இருந்திருக்கலாம். அவங்களுடைய மருமக இல்ல, பேத்தி ஒரு பேத்தி சூசைட் பண்ணிக்கிச்சு, ஒரு பேத்தி டக் அடிக்ட். அவருக்கு இருந்த அந்த கல்யாணத்துல பிறந்தேங்க, அந்த குடும்பம் எல்லாம் மோசமா தான் போச்சுன்னு நம்ம பாக்குறோம். ஆனா அப்படி இருக்க வேண்டியது இல்லை. நல்லா வளர்ந்தவர், பைபிள் நல்லா தெரிஞ்சவர், அங்க பண்ண தப்புனால, தப்பான முடிவுனால வாழ்க்கை எப்படி போச்சு பாருங்க. இதெல்லாம் முன்மாதிரிங்க நம்மளுக்கு. சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவங்க, நெவர் லெவர் லீவ் காட்ஸ் பீப்புள். கடவுளுடைய எந்த ஊருக்கு போனாலும், எந்த வேலை கிடைச்சாலும், அங்க ஒழுங்கான ஒரு சர்ச் இருக்கா, வாரத்துல நான் சர்ச்சுக்கு போகாம நான் வாழவே மாட்டேன். அந்த மாதிரி வாழ்ந்தோம்னா சாத்தான் ஈஸியா நம்மள வீழ்த்துட்டு போயிடும். அந்த முடிவு இப்பவே உங்களுக்கு இருக்கணும். சரி, நம்ம இன்னொரு பாட்டை நம்ம பாடுவோம்.